ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 5, கர்ம யோகம் கிருஷ்ண உணர்வின் செயல், பதம் 16. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஞானீனா து தத்த ஜானம் ஈஷம் நாஷிதமாத்மனஹம் தே சாமாதித்தவஜானம் பிரகாஷந்தே தத்பரம். ஞானேனாது தத்தஜானம் ஈஷம் நாஷநாஷிதம் ஆத்மனஹம் தே சாமாதித்தவஜானம் பிரகாஷந்தே தத்பரம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராசா பக்திவேதாந்த சுவாமிஸ்ல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். இருப்பினும் அஞ்ஞானத்தை அழிக்கும் ஞானத்தால் ஒருவன் தெளிவடையும் பொழுது பகல் நேரத்தில் சூரியன் எல்லாவற்றையும் வெளிச்சப்படுத்துவதை போல அவனது ஞானம் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகின்றன. ஓம் அஞ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானஞ்சன சொலாக்கயம் சக்ஷுரன்மிலீதம் என தஸ்மை ஸ்ரீ குரவே நமகம். நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் இதி நாமினிம். நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணிம் நிர்விசேஷா சுன்னவாதீம் பஷாத தேஷ தாரணிம். நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதிம் கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாம்னே கௌரத்விஷே நமகம். ஹே கிருஷ்ணா கருணா சிந்தோ தீனபந்தோ ஜகத்பதி கோபேச கோபிகா காந்த ராதா காந்த நமோஸ்துதிம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரின் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரின் ஹரே கிருஷ்ணா. இப்போ அத்தியாயம் 5, கர்மயோகம் கிருஷ்ண உணர்வின் செயல், பதம் 16 இருக்கும். இன்னைக்கு ஒரு பக்தர் துளசி இவனுடைய மகாத்மத்தை பற்றி கேட்டிருந்தார். அதனால் நம்ம வந்து இன்றைக்கி துளசியினுடைய மகத்துவத்தை பற்றி நம்ம பேசலாம். துளசி அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒன்று நம்மளுடைய வாழ்க்கையில். நம்ம வந்து ஒரு நாஸ்திகவாதியாக இருக்கலாம், இல்லை ஆஸ்திகவாதியாக இருக்கலாம், எப்படி பார்த்தாலும் துளசி மகாராணியை போன்ற மகத்துவமான ஒரு தாவரம் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. ஒரு பிளான்ட் நம்ம வந்து சாதாரணமாக மருத்துவத்தின் மருத்துவ குறிப்புகளுக்குன்னு பார்த்தாலும் சரி, ஆன்மீகமாக பார்த்தாலும் சரி, பௌதிக கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் சரி, ஆன்மீக கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் சரி, துளசி துளசி ராணிக்கு இருக்கிற மகத்துவம் வேறு எந்த செடிக்குமே வந்து கிடையவே கிடையாது. நம்ம துளசி மகாராணியை வைத்து ஏகப்பட்ட நோய்களை நம்ம குணப்படுத்த முடியும். அதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு சரீரத்தில் இருக்கிற நோயை குணப்படுத்துவதற்கு பதிலாக நம்மளுடைய ஆன்மீக விஷயங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் துளசி மகாராணியை. அப்படி ஆன்மீகமாக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, பகவானுடைய தாமத்தை வைகுண்ட லோகத்தை அடைவதற்கு துளசி மிகவும் உதவி செய்யும். அப்படி துளசி யார் அப்படின்னா, சாக்ஷாத் லக்ஷ்மி தேவி. லக்ஷ்மி தேவி தான் வந்து துளசி மகாராணி. எங்கெங்கெல்லாம் துளசி இருக்கோ அங்கே வந்து மங்களத்தை உண்டாக்கக்கூடியது. துளசி எங்கெங்கெல்லாம் இருக்கோ மங்களம் வந்து மங்களம் உண்டாகி தீரும். விருந்தாவனம் அப்படிங்கிற கிருஷ்ணரே வந்து விருந்தாவனத்துக்கு ஏன் தேர்ந்தெடுத்தார் விருந்தாவனத்துக்கு வர்றதுக்கு அப்படின்னா, விருந்ததேவி என்ன பண்ணாங்க, இந்த விருந்தாவனம் அப்படிங்கிற இடத்துல வந்து பல அவங்க அந்த பேர் வந்ததுக்கான காரணம் இவங்க தான். அவங்க வந்து என்ன பண்ணாங்க, பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் வந்து தவம் இருந்தாங்க அந்த இடத்துல. அந்த இடத்துல தவம் இருந்து அந்த இடத்தையே வந்து முற்றிலுமாக புனிதம் செய்து விட்டு புனிதம் அடைந்து விட்டது. அப்படி புனிதம் அடைந்து விட்டதுனால தான் பகவான் என்ன பண்ணுறார், அவருடைய திருவிளையாடல்கள் வந்து செய்வதற்கு அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார். அதனால தான் விருந்தாவனம் விருந்து அப்படின்னு பெயர். விருந்தா அப்படின்னா வந்து துளசி மகாராணியோட பெயர். விருந்தாவனம் அப்படின்னா வந்து துளசி மகாராணி எங்கே வந்து தவம் செய்தாரோ அந்த இடத்துக்கு பேர் விருந்தாவனம் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் துளசி அப்படிங்கிறது மிகவும் நெருக்கமானது. எது அப்படின்னா கிருஷ்ணருக்கும். ஏன் அப்படின்னா தூய பக்தை. துளசி அப்படிங்கிறது மிகவும் பிடிக்கும் பெருமாளுக்கு வந்து, பெருமாளுக்கு, ராமருக்கு, கிருஷ்ணருக்கு, நாராயணருக்கு நம்ம அர்ப்பணம் செய்தோம் அப்படின்னா அவர்களுக்கு வந்து மிகவும் பிடிக்கும். ஏன் அப்படின்னா தூய பக்தியாக இருக்கிறதுனால. துளசியை போல் தூய பக்தர்கள் வேறு யாருமே வந்து கிடையாது. அந்த அளவுக்கு துளசி மகாராணி வந்து ரொம்பவும் மிகவும் நெருங்கிய பக்தை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்து துளசி மகாராணி வந்து வளர்க்கப்படுகிறதோ வணங்கப்படுகிறதோ பக்தியினுடையும் அன்போடையும் நம்ம வணங்குறோமோ அங்கே வந்து எந்த விதமான துன்பங்களும் இருக்கவே இருக்காது. முன்னாடி காலத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாருடைய வீட்டுக்கு முன்னாடியும் ஒரு துளசி செடி இருக்கும் எல்லாருடைய வீட்லேயும் வந்து. இது வந்து எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி காலகட்டத்திலாம் எல்லார் வீட்லேயும் ஒரு துளசி செடி இருக்கும், அங்கே தினந்தோறும் வணங்குவார்கள். இன்றைக்கி என்ன இருக்குது அப்படின்னா நாய் தான் கட்டி போட்டிருக்காங்க. துளசி இருந்துச்சு, மங்களத்தை ஏற்படுத்துச்சு நம்ம வீட்டுக்கு. இப்போ என்ன இருக்குது, நாய் இருக்குது. ஏதாச்சும் ஒரு மங்களம் வருதுன்னா கூட அந்த நாய் என்ன பண்ணும், துரத்தி விட்றோம். அதனால் வந்து நம்ம வந்து நாய் வளர்ப்பதற்கு பதிலாக இன்றைக்கி வந்து துளசியை வளர்க்க வேண்டும். நம்ம எல்லாரோட வீட்லேயும் குறைந்தபட்சம் இது வந்து துளசியை வைத்திருக்கவே வேண்டும், அது வந்து கட்டாயமாக வைத்திருக்க வேண்டும். அப்படி நம்ம வந்து துளசியை வணங்கவில்லை அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய பக்தி அது வந்து முழுமை பெறவே பெறாது. அதுவும் கிருஷ்ணருக்கு வந்து துளசி இல்லைன்னா அங்கே வேலையே வந்து கிடையாது. அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் வந்து துளசியை வந்து தினந்தோறும் வைத்து வணங்குகிறார்களோ அவர்களை வந்து வளம் வருகிறார்களோ, துளசி மகாராணிக்கு வந்து நீர் ஊற்றுகிறார்களோ, அதுக்கப்புறம் விளக்கு வைக்கிறார்களோ, அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் வந்து துளசி மகாராணிக்கு வந்து நமஸ்காரம் செய்கிறார்களோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாமே அழிந்துவிடும். எப்படி ஒரு ஒரு விறகு கட்டை இருக்குது, அதை வந்து எரித்தோம் அப்படின்னா அது வந்து சாம்பலாகி விடுகிறதும், அதுபோல் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் எல்லாமே எரிந்து விடுகிறது எப்போ நம்ம வந்து துளசி தேவியை வணங்குகிறோமோ. அதனால தான் சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டதுக்கு ஒவ்வொரு மனிதனும் நமக்கு கொஞ்சனா இடம் எங்கன்னா நம்ம வீட்டில் இருந்தே தீரும். அந்த பால்கனிலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணோம், துளசி மகாராணியை கட்டாயமாக வந்து வளர்த்தே ஆக வேண்டும். அப்படி வளர்க்கும் போது நம்ம என்ன பண்ணோம், கிருஷ்ணருக்கு மட்டும்தான் அதை வந்து துளசியை பயன்படுத்த வேண்டும். இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அறியாமையில் பல பேர் என்ன பண்ணுறாங்க, வந்து குருனா குரு அவர்களுக்கும் வந்து மாலை கட்டி குருக்களுக்கு போடுறார்கள், அதுக்கப்புறம் உபதெய்வங்களுக்கு வந்து சிவபெருமானுக்கு போடுகிறார்கள், அதுக்கப்புறம் வந்து பல வந்து முருகருக்கு, விநாயகருக்கு, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணுகிறார்கள், துளசியை வந்து போடுகிறார்கள். ஆனால் துளசி அப்படிங்கிறத வந்து லக்ஷ்மி தேவி, இன்னொருத்தரோட மனைவி இன்னும் போயிட்டு யாருக்குன்னா வந்து கொடுக்க முடியுமா, துளசி வந்து லக்ஷ்மி. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, விஷ்ணுவோடைய மனைவி, கிருஷ்ணருடைய மனைவி, நாராயணருடைய மனைவி, அவர்களுக்கு தான் வந்து அர்ப்பணம் செய்ய முடியும். அந்த லக்ஷ்மி தேவி சாக்ஷாத் லக்ஷ்மி தேவி எடுத்துகிட்டு போயிட்டு விநாயக பெருமானுக்கோ இல்லை வந்து முருகருக்கோ இல்லை வந்து சிவபெருமானுக்கோ அர்ப்பணம் செய்வது மிகவும் முற்றிலும் தவறான பழக்க வழக்கங்கள். அதனால் வந்து துளசியை வந்து நம்ம வந்து கிருஷ்ணருக்கும், கிருஷ்ணர், விஷ்ணு, நாராயணர், நரசிம்மர், ராமர், வராக, கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட பெருமாள் எல்லாத்துக்குமே வந்து துளசியை பயன்படுத்தலாம். ஆனால் வந்து மித்த கிருஷ்ணரை தவிர மித்த யாருக்கும் வந்து துளசியை பயன்படுத்துவது கூடாது கூடாது. அதுக்கப்புறம் எங்கெல்லாம் வந்து துளசி மகாராணி இருக்கிறதோ, துளசி செடி இருக்கிறதோ அந்த இடத்துல பகவானே வந்து வாசம் செய்கிறார். வைகுண்டபதியான கிருஷ்ணரே, வைகுண்டபதியான நாராயணரே எங்கே துளசி செடி இருக்கிறதோ அங்கே நித்தியமாக வாசம் செய்கிறார், அங்கே வந்து இருக்கிறார் பகவானே. அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் வந்து துளசி செடியை தொடுகிறார்களோ, யார் யாரெல்லாம் பார்க்கிறார்களோ, யார் யாரெல்லாம் துளசியினுடைய மந்திரத்தை பகவானுடைய மந்திரத்தை துளசியினுடைய மந்திரத்தை ஜபம் செய்கிறார்களோ, யார் யாரெல்லாம் தியானம் செய்கிறார்களோ துளசியே, அவர்களுக்கு எல்லா விதமான மங்களமும் ஏற்படும் அப்படின்னு சாஸ்திரத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் யமராஜ் சொல்கிறார் யமதூதர்கள்ட்ட, யமதூதர்களே எங்கெங்கெல்லாம் வந்து துளசி செடி வளர்க்கப்படுகிறதோ, யாரெல்லாம் வந்து துளசி மாலையை அணிந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் வந்து துளசியை செடியை வளர்க்கின்றார்களோ வணங்குகிறார்களோ அவர்கள் வீட்டு பக்கமே போய்விடாதீர்கள் அப்படின்ட்டு யமராஜ் வந்து யமதூதர்களுக்கு சொல்கிறார். அதனால் நம்ம எல்லோரும் வீட்லேயும் நாய் வளர்ப்பதற்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், துளசியை வளர்க்க வேண்டும். அப்படி துளசியை வளர்த்தோம் அப்படின்னா யமராஜும் சரி யமதூதர்களும் சரி நம்ம வீட்டு பக்கத்தில் கூட வரமாட்டார்கள். இந்த 1 கிலோமீட்டர் தூரத்தில் அப்படியே ஓடிவிடுவார்கள். வந்து துளசி எங்கெங்கெல்லாம் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் வந்து துளசி மாலை யார் யாரெல்லாம் மணிந்திருக்கிறார்களோ அந்த இடத்துக்கு, அவ்வளோ வந்து மகத்துவம் வந்து சாஸ்திரத்தில் துளசியை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் எங்கே வந்து கங்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கங்காவில் குளிக்கிறதுக்கு குளித்தோம்னா நம்ம எவ்வளோ பலன் கிடைக்குமோ அதை 3 தடவை கங்கா 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 அப்படின்னு நம்ம சொன்னாலே நம்ம பலன் கிடைக்கும் அப்படின்னு கங்கா மகாத்மியத்தில் சொல்லியிருக்கேன். அதுபோல் வந்து கங்கா 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 அப்படின்னு 3 தடவை நம்ம சொன்னால் எவ்வளோ பலன் கிடைக்குமோ அதே பலன் வந்து துளசி 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 சொன்னால் பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எந்த விதமான நம்ம வந்து பகவானுக்கு வந்து பழம் அர்ப்பணிக்கிறோம், இல்லைனா வந்து போகா படைக்கிறோம், நைவேத்தியம் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து மாலை கட்டுறோம், எதுவாக இருந்தாலும் சரி கிருஷ்ண பக்தி அப்படின்னாலே வந்து துளசி இல்லை அப்படின்னா நம்ம தண்ணி கொடுக்குறோம், ஜலம் கொடுக்குறோம் பகவானுக்கு. அப்போ வந்து துளசி நம்ம போடாமல் பகவான்கிட்ட கொண்டு போய் வச்சோம் வச்சோம் அப்படின்னா அவர் ஏற்றுக்கவே மாட்டார். நம்ம ஒரு துளசியை மட்டும் நம்ம போட்டுட்டு நம்ம வந்து படைக்கிறது வந்து சுத்தமாக இருக்கோ அசுத்தமாக இருக்கோ, சுத்தமாக தான் படைக்கணும், இருந்தாலும் நம்மளோட மனம் சுத்தமாக இல்லையே, இருந்தாலும் என்ன பண்ணுறது, வந்து அசுத்தமாக தான் இருக்குது மனசு. அப்படி இருக்கிற நேரத்தில் மனம் அசுத்தமாக இருந்தாலும் சரி, நம்ம படைக்கக்கூடியது அசுத்தமாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு துளசி செடி துளசியை மட்டும் நம்ம போட்டுட்டு பகவானுக்கு அர்ப்பணம் செய்து விட்டால் அது எப்படி இருந்தாலும் சரி, நம்ம உப்பு போட்டிருக்கோமா போடலையா, வந்து சக்கரை போட்டிருக்கோமா போடலையா, சரியாக மசாலா போட்டோமா வெந்துச்சா வேவலையா, அதெல்லாம் கிருஷ்ணர் வந்து பார்க்கவே கிடையாது. ஒரே ஒரு துளசியை நம்ம பக்தியோடு நம்ம வந்து வந்து போகாவில் வச்சு வந்து பழத்தில் வச்சு நம்ம பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டோம் அப்படின்னா பகவானுக்கு பரம திருப்தி. அதெல்லாம் வந்து பகவான் பார்க்கறதே இல்லை, நீ என்ன உள்ளே போட்டிருக்க போட்டல அப்படின்ட்டு. அதுபோல் துளசி வணங்குவது துளசி வளர்ப்பது மிகவும் 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 வந்து முக்கியமான வந்து செயல். நீங்களும் எல்லார் வீட்லேயும் துளசி செடியை வளர்க்க வேண்டும். அதுபோல் உங்களோட நண்பர்கள் உங்களோட உறவினர்கள் எல்லாரும் துளசி செடி வளர்க்கிறது ரொம்ப கடினமே கிடையாது. ஒரு தொட்டி வாங்க போகிறோம், ஒரு சின்ன செடியை வாங்கி வச்சுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வந்து வளரப்போது தினந்தோறும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கு வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஒரு லேம்பை வச்சோம்னா நம்ம துளசி வந்து அருமையாக வந்து வளரும். அதுவே நீங்கள் வந்து பச்சை பசேர்னு இருக்கிற துளசியை தினந்தோறும் நீங்கள் பாருங்கள், நீ வேறு ஒன்றும் செய்வனை பார்த்தோம்னாலே நம்மளோட இருக்கிற துன்பங்கள் எல்லாமே வந்து மறைந்துவிடும். அதுபோல் துளசியினுடைய மகாத்மங்கள் ஏகப்பட்டது, எண்ணிலடங்காத மகாத்மியங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம வந்து எல்லாரும் என்ன தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னா வந்து துளசியை எல்லார் வீட்லேயும் வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்கிறோம். ஹரே கிருஷ்ணா, நன்றி. இந்த பதத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார் பகவத்கீதை 5:16 எப்படி ஒருவனுடைய அறியாமை அப்படிங்கிறது வந்து ஞானத்தால் அழிக்கும் பொழுது, அஞ்ஞானத்தை அழிக்கும் ஞானத்தை ஒருவன் தெளிவடையும் பொழுது பகல் நேரத்தில் சூரியன் எல்லாவற்றையும் வெளிச்சப்படுத்துவதை போல அவனது ஞானம் எல்லாவற்றையும் வெளிச்சப்படுத்துகிறது அப்படின்றார். இதில் கிருஷ்ணர் ஒரு உவமையை உபயோகிக்கின்றார். எப்படி சூரிய வெளிச்சம் வரும் பொழுது இந்த இருமை இருள் அப்படிங்கிறது ஓடிவிடும், அதுபோல் நமக்கு எப்போ அந்த சூரியன் வெளிச்சம் போல் ஒரு ஞானம் கிடைக்கிறதோ நம்மளுடைய அறியாமை என்ன பண்ணுகிறது, ஓடி விடுகிறது. அப்போ அறியாமை ஓடிவிடும் பொழுது தான் எப்படி சூரிய வெளிச்சம் அடிக்கும் பொழுது தான் என்னென்ன பொருள் எங்கெங்கே கிடக்குதுன்னு தெரியும். அதுபோல் நம்மளோட ஞானம் பிரகாசிக்கும் பொழுது தான் நம்ம உண்மையாலும் வந்து அவர் அறிந்து கொள்ள முடியும். நம்ம இப்போ என்ன நினச்சிக்கிறோம், தவறுதலாக பலவற்றை நம்ம தவறுதலாக நம்ம வாழ்க்கையில் நினைத்து கொள்கிறோம். அது எல்லாத்தையுமே சூரியன் எப்படி வெளிச்சப்படுத்துவதை போல் இந்த ஞானம் இருந்தால் வெளிச்சப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறார். சில பிரபுபாதர் பொருளூர்களை சொல்கிறார், பகுநாம் ஜன்மனா வந்தே ஞானவான்மா பிரபத்ததே வாசுதேவ சர்வம் இது சமஹாத்மா சுதுர்லபம். கிருஷ்ணர் சொல்கிறார், அவரே சொல்கிறார், நான் அவர் சொல் நம்ம வந்து வந்து கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணுறதுக்கு மிகவும் கடினம். கடினம் அப்படின்னா பயிற்சி பண்ணுவது கடினம் கிடையாது, கிருஷ்ணரை வந்து அடைவது கடினம். கிருஷ்ணரை அடைவது அப்படின்னா கிருஷ்ண பக்திக்கு வருவது கடினம். பல பேர்களுக்கு இன்றைக்கி வந்து கிருஷ்ணரை பற்றி நம்ம சொன்னாலும் அவர்கள் வந்து காது கொடுத்து கேட்க மாட்டார்கள். ஏன் அப்படின்னா வந்து அவர்கள் வந்து அந்த அளவுக்கு புண்ணியவான்களாக இல்லை, நல்ல மனிதர்கள். ஏசாந்து கந்த கதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மனாம் வந்து பலவிதமான புண்ணிய கர்மங்களை யாரெல்லாம் செய்து வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கிருஷ்ண பக்தி பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்கும். இல்லை அப்படின்னா எவன் பாவம் செய்திருக்கிறானோ அவன் கிருஷ்ணர் பக்கத்தில் கூட கிருஷ்ணருடைய நாமத்தை கேட்பதற்கு பகவத்கீதை, இப்போ நம்மெல்லாம் வந்து எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. ஏன் அப்படின்னா நான் பகவத்கீதை பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் எல்லாரும் தினந்தோறும் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள்லாம் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து நமக்கே வந்து தெரியாது. அவ்வளோ புண்ணியம் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அதனால தான் வந்து நம்ம பகவத்கீதை படிப்பதற்கு கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அதே ஒரு சாதாரண நம்ம வந்து எங்கன்னா பாவம் பண்ண பாவப்பட்ட ஆத்மாக்கள்கிட்ட போயிட்டு பகவத்கீதை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் காது கொடுத்து கூட கேட்க மாட்டான். ஏன் அப்படின்னா பகவத்கீதை பகுணாம் ஜன்மனா வந்தே ஞானவான்மா பிரபத்ததே வாசுதேவ சர்வம் இது மகாத்மாது துர்லபம். கிருஷ்ணர் சொல்கிறார் மிகவும் துர்லபம், எப்போ வந்து ஒருவன் வந்து வாசுதேவ எல்லாவற்றுக்கும் படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாவற்றுக்கும் வாசுதேவன் அப்படிங்கிறத எப்போ ஒரு மனிதன் புரிந்து கொள்கிறானோ அப்போ வந்து அது வந்து மிகவும் துர்லபம். அந்த நிலைமை அடைவதற்கு பகுணாம் ஜென்மனாம், பகுணாம் ஜென்மனாம் அப்படின்னா பலவிதமான பிறவிகளை கடந்த பிறகு அவன் வந்து அறிந்து கொள்கிறான் அப்படின்னு வந்து சில பிரபுபாதர் வந்து சொல்கிறார். அப்படியே இந்த அஜானம் அப்படிங்கிறத அழிந்து ஞானம் வரும்பொழுது மட்டும்தான் அந்த வாசுதேவ சர்வம் இது பகவான் வாசுதேவர் தான் வந்து கிருஷ்ணர் தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறத தெரிந்து அவரிடம் நம்ம சரணடைகிறோம் அப்படின்னு சில பிரபுபாதர் சொல்கிறார். அதுக்கப்புறம் நிறைய பேர் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நானும் கடவுள் நீயும் கடவுள் எல்லாருமே கடவுள் அப்படின்னு வந்து சொல்வார்கள். இது வந்து அடுத்த கட்ட அஜானம், இது வந்து கடைநிலை அஜானம் என்று சொல்லப்படுகிறது. ஏன் அப்படின்னா நீயும் கடவுள் நானும் கடவுள் அப்படின்னா கடவுள் ஒருத்தர் தான் ஐயா இருக்காரு, எல்லாருமே கடவுள் கிடையாதியா அப்படின்னு தெரிந்து கொள்வதில்லை இவர்கள். அதுக்கப்புறம் வந்து நீயும் கடவுள் நானும் கடவுள் எல்லோரும் கடவுள் அப்படின்னா ஏன் சார் நீங்கள் துன்பப்படுறீங்க, எல்லாருமே கடவுளாக இருந்தால் ஏன் சார் துன்பப்படணும், நம்ம துன்பப்படக்கூடாது இல்லையா. அவர் ஏன் சார் மருத்துவமனை இருக்குது, எல்லாருமே கடவுளாக இருந்தால் ஏன் சார் மருத்துவமனைக்கு போகிறவங்க, எல்லாருமே கடவுளாக இருந்தால் ஒருத்தர் ஏன் சார் வந்து நோய்வாய்ப்படுறார், ஒருத்தர் ஏன் சார் டாக்டராகவும் ஒருத்தர் ஏன் சார் வந்து நோயாளியாகவும் இருக்கிறாரு, கடவுள் நோயாளி கடவுள் டாக்டராக அவர் அப்படின்னு கேட்டால் அவர்களுக்கு விடை தெரியாது. அதுபோல் அதுக்கப்புறம் ஏன் சார் கடவுள் எல்லாமே இறந்து விடுவார்களா, அது எப்படி சார் கடவுளே இறந்து போவாரா, நிறைய பேர் இறந்து போய்விடுறார்கள், ஒரு கடவுள் இறந்து போயிட்டாரு நாலு கடவுள் தூக்கிட்டு போகிறார்களா அப்படின்னா விளையாட்டாக இவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் சிறுபுள்ளைத்தனமாக. ஆனால் கடவுள் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து கிடையாது, இது அறியாமையின் காரணம். நம்ம வந்து எப்போ இந்த பதத்தில் கிருஷ்ணர் சொல்கிறது போல் ஞானம் பிறகுதோ அப்போ தான் வந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதுக்கப்புறம் இதை புரிந்து கொள்வதற்கு ஆன்மீக ஒரு முறையான ஆன்மீக குருவை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். தத் புத்தி பிரணிபாத்தேன பரே பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷயந்ததே ஞானம் ஞானின தத்துவ தரிசனக. அந்த குரு நல்ல விதமான குருவாக இருக்க வேண்டும். அந்த குரு என்ன சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது தான் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் அந்த குரு என்ன பண்ணும் அப்படின்னா தன்னையே கடவுள் அப்படின்னு சொல்லிக்கக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு ஆன்மீக குருவிடனுடன் நம்ம வந்து படித்து கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் வந்து நம்மளோட ஓம ஜான திமிராந்தஸ்ய ஓம ஜான அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து வந்து பிரார்த்தனை பண்ணுறோம். யா என்ன பிரார்த்தனை அப்படின்னா குருநாதர்கிட்ட நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுறோம், ஓம ஜான திமிராந்தஸ்ய என்னோட அஜானங்கள் எல்லாமே உங்களுடைய கருணையால் உங்களுடைய அறிவால் வந்து விளக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறத நம்ம வந்து பிரார்த்தனையாக வந்து பண்ணுறோம். அதுக்கப்புறம் சில பிரபுபாதர் சொல்கிறார் சில பேர் வந்து அறியாமை கடல், அடுத்த அறியாமை கடல் என்ன அப்படின்னா நம்ம வந்து இறந்து போயிட்டோம் அப்படின்னா நம்ம போய் என்ன பண்ணுவோம், பகவானிடம் ஒன்று விடுவோம், கலந்து விடுவோம், மாயையில் கலந்து விடுவோம், வந்து ஜோதியில் கலந்து விடுவோம் அப்படின்னு பல பேர் ஆடுகிறார்கள். அவர்கள் வந்து அவர்களுக்கு தான் சில பிரபுபாதர் சொல்கிறார் அவ அதுங்கிறது உண்மையான அறிவு கிடையவே கிடையாது. நம்ம என்றைக்குமே வந்து தனிப்பட்ட ஆத்மா தான், ஆத்மா வேற பரமாத்மா வேறு, அது என்றைக்குமே வந்து கலப்பது வந்து கிடையவே கிடையாது. நான் எப்படி இந்த ஆத்மா நம்ம முன்னாடியும் ஆத்மாவாக இருந்தோம் இப்போவும் ஆத்மாவாக இருக்கோம், நம்ம அதுக்கப்புறம் வாழ்க்கை வந்து வரக்கூடிய காலங்கள்லையும் நம்ம ஆத்மாவாக தனித்தன்மையிலே தான் எப்பவும் இருப்போம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் வந்து உண்மையான ஞானம். எப்படி இரவு நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாங்காய் மரம் இருக்குது, ஒரு ஆப்பிள் மரம் இருக்குது, ஒரு வாழை மரம் இருக்குது, ஒரு பைனாப்பிள் மரம் இருக்குது, இது எல்லாமே இரவாக இருட்டாக இருக்கிறதுனால எல்லாமே என்ன பண்ணுவோம், ஒரே மாதிரியான மரம் தான் தெரியும். இருட்டில் எங்கன்னா போய் தெரியுமா இது மாமரம்ப்பா, இது ஆனந்த், இது வந்து கொய்யாக்காய் மரம், இது வந்து அன்னாசி மரம் அப்படின்னு தெரியுமா, அது தெரியவே தெரியாது. எல்லாமே வந்து மரமாக அப்படியே கருப்பாக தான் வந்து தெரியும். எப்போ சூரிய வெளிச்சம் வருதோ அப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம் இது வந்து கொய்யாக்காய் மரம், இது வந்து வாழை மரம், இது வந்து பைனாப்பிள் மரம், இது வந்து ஆப்பிள் மரம், இது ஆரஞ்சு மரம் அப்படின்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், தெரிந்து கொள்ளலாம். அதுபோல் நம்மளோட வாழ்க்கையிலேயும் வந்து ஆன்மீக ஞானத்தை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் உள்ளது உள்ளபடி இந்த பதத்தில் கிருஷ்ணர் சொல்கிற போது போல் எல்லாம் வந்து எப்படி வந்தது, சூரியன் வெளிச்சம் வரும்போது எல்லாத்தையும் வெளிச்சப்படுத்துகிறதும் அதுபோல் இங்கே ஞானம் அப்படிங்கிறது நமக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த அஞ்ஞானத்தை வந்து நகர்த்தி விட்டு அதுக்கப்புறம் உள்ளது உள்ளபடி நான் வந்து ஆத்மா, கிருஷ்ணர் வந்து வாசுதேவரே வந்து முழுமுதற் கடவுள், அவரும் நானும் வந்து அவருக்கு வந்து நான் குழந்தை, வந்து அவருக்கு தொண்டு செய்வதே என்னுடைய கடமை அப்படிங்கிறத வந்து உள்ளது உள்ளபடி இந்த ஆத்மா என்ன பண்ணுறான், புரிந்து கொள்கிறான். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரிம், ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.